வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்கிறோம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
நேர்களுக்கு வணக்கம். மிகுந்த நிறைவு. காலுக்கு கீழே எந்த செயல்பாடும் இல்லாமல் சக்கர நாற்காலியிலே தனது நகர்வுகளை அனுபவிக்கும் 65 வயதான பல் துறை கொண்ட ஸ்டீவன் காட்கின்ஸ் என்ற அறிஞரிடம், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று தொலைக்காட்சி நிருபர் கேட்ட போது, மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கிறது என்ற பதிலோடு, எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, எது மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம் என்ற தனது மந்திர வாக்கியத்தையும் புன்னகையுடன் பகிர்ந்து கொண்டார். இல்லாததில் இறைவனை தேடுபவரை விட இருப்பதில் இறைவனை தேடுபவரே விவேகி. நன்றி, வணக்கம்.
காதல் ஒரு வைரஸ், அது பரிசுத்தமானது. இமைகளின் துடிப்பில் பரவி இதயத்தின் துடிப்பில் முடிவது. உணர்ந்தவர்களால் மட்டுமே உணரக்கூடியது. உணராவிட்டால் காதல் என்று
இலங்கை, இந்திய மற்றும் இதர நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எப்போதும் நாட வேண்டிய இடம் ஸ்பைசிலாண்ட். நியாயமான விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுவைமிகு உணவுப் பண்டங்கள் என்னாலும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரே இடம் ஸ்பைசிலாண்ட். விசேட விலை கழிவுகளில் உங்களுக்கான நிரந்தர சேவையை வழங்க காத்திருக்கின்றது ஸ்பைசிலாண்ட். என்றும் தரமான மளிகைப் பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தாபனம் இலக்கம் 50 குயின் ரோட் பன்மூரில் அமைந்துள்ள ஸ்பைசிலாண்ட். என்றும் மறவாதீர்கள், ஸ்பைசிலாண்ட். இலக்கியச்சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் மெய் என்ற பொருள் பற்றி சில அம்சங்களை தொகுத்து உங்களுக்கு அளிக்கின்றோம். மெய், பொய், இவைதான் சரியான சொற்கள். நாங்கள் மெய் என்பதற்கு உண்மை என்ற சொல்லை பயன்படுத்துகின்றோம். ஆனால் உண்மை என்பது மெய்யின் ஒரு பகுதி என்பது விரைவில் தெரியவரும். வாக்கிலும் உள்ளத்திலும் உடலிலும் பொய் இல்லாமல் இருப்பதை மெய் என்ற அழகான சொல் எடுத்து கூறுகின்றது. மெய் மூன்று வகைப்படும். உண்மை, உள்மெய், உள்ளத்தில் பொய் இல்லாமல் இருப்பது. மெய்மை, மெய் மெய், உடலில் பொய் இல்லாமல் இருப்பது. வாய்மை, வாய்மெய், வாக்கில் பொய் இல்லாமல் இருப்பது. உடலில் பொய்யெல்லாம் பொய்யாக இருப்பது மெய்யான தன்மையை மறைத்து நடிப்பதை குறிக்கின்றது. இதிலிருந்து சரியான சொல் மெய் என்பதும் உண்மை என்பது மெய்யின் ஒரு பகுதி என்பதும் தெரிய வருகின்றது. நமது ஞானிகள் மெய்யான வாழ்வை நடத்துவதை வலியுறுத்துகின்றார்கள். பொய்யானது பஞ்சமா பாதகங்கள் ஒன்று என சில அறநூல்கள் கூறுகின்றனர். வள்ளுவ பெருந்தகை வாய்மையை பற்றி 10 குறள்கள் பாடியிருக்கின்றார். அவற்றில் ஒன்றை பார்ப்போம். தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும். தனது மனம் அறிவதை மறைத்து பொய் பேச வேண்டாம். அப்படி பொய் பேசினால் ஒருவரது நெஞ்சே அவனை சுட்டு வருத்தும். அந்த குரலை மீண்டும் கேளுங்கள். தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு தெய்வப்புறவர் திருவள்ளுவர் ஒரு சர்ச்சைக்குரிய குரலையும் பாடினார். உலக ஞானிகள் பலர் ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது என அறுதியிட்டு உறுதியாக கூறினார்கள். ஆனால் திருவள்ளுவர், பொய்யானது குற்றமற்ற நன்மையை ஒருவருக்கு செய்யுமானால் அதை வாய்மை என கருத வேண்டும் என பாடினார். அந்த குரலை கேளுங்கள். பொய்மையும் வாய்மை எடுத்த குறை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். இதை விளக்க ஒரு உதாரணத்தை பார்ப்போம். முனிவர் ஒருவர் காட்டில் தவம் பொறுத்து கொண்டிருக்கின்றார். அப்போது ஒரு பேடன் மானை துரத்தி கொண்டு வருகின்றான். மான் முனிவர் இருந்த மரத்தை தாண்டி கொண்டு கிழக்கு பக்கமாக ஓடுகின்றது. வேகமாக ஓடி வந்த வேடன் மான் போன திசையை முனிவரிடம் கேட்கின்றான். முனிவர் மேற்கு திசையை காட்டி மானின் உயிரை காப்பாற்றுகின்றார். இங்கு பொய்மை பொய்யை சொல்வதன் மூலம் ஓர் உயிரை காப்பாற்றி குற்றமற்ற நன்மையை செய்கின்றார் முனிவர். அந்த குரலை மீண்டும் கேளுங்கள். பொய்மையும் வாய்மை இடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். திருவள்ளுவர் பாடியது முற்றிலும் மெய்யானது என்பது தெரிய வருகின்றது அல்லவா? மெய் பொய் என்ற அம்சங்களை பற்றி சில தமிழ் பழமொழிகளை பார்ப்போம். பொய் சொன்ன வாய்க்கு பொறியும் கிடைக்காது. பொய் சொல்லி வாழ்ந்தவனும் இல்லை, மெய் சொல்லி கெட்டவனும் இல்லை. மெய்மை சாற்ற வைய முயற்றும் மெய்யது நன்றியிடு. பொய் சொன்ன வாய்க்கு பொறியும் கிடைக்காது. பொய் சொல்லி வாழ்ந்தவனும் இல்லை, மெய் சொல்லி கெட்டவனும் இல்லை. மெய்மை சாற்ற வையமேற்றும் மெய்யது நன்றியிடும் என்று தமிழ் பழமொழிகள் பொய்யின் தீமையையும் மெய்யின் நன்மையையும் இனிதே எடுத்து காட்டுகின்றன. இது மட்டுமல்ல, ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அதை மறக்க எத்தனையோ பொய்கள் சொல்ல வேண்டிய பரிதாபகரமான நிலைமை ஏற்படுகின்றது. இலக்கியத்தில் அரிச்சந்திரன் வாய்மையின் வடிவமாக விளங்குகின்றான். சத்தியத்தை காப்பாற்ற தாங்குணாத துயரங்களை அடைந்த அவனது சரித்திரம் படிப்போர் உள்ளங்களை உருக்குகின்றது. விஸ்வாமித்திரர் அவனை பொய் சொல்ல வைக்க எவ்வளோ சோதனைகளுக்கு உள்ளாக்குகின்றார். அப்படியிருந்தும் அவன் சத்தியத்திலிருந்து மாறவில்லை. அதனால்தான் அவன் வாழ்ந்து பல நூற்றாண்டுகளுக்கு பின்பும் சத்தியத்துக்கு சிறந்த உதாரணமாக அவன் போற்றப்படுகின்றான். எல்லோரும் வாக்கிலும் உள்ளத்திலும் உடலிலும் மெய்யாக நடந்து கொள்வது மிகவும் அவசியமானது. நன்றி, வணக்கம் நேயர்களே.
ஸ்பைஸ்லாந்து, இலங்கை, இந்திய மற்றும் இதர நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எப்போதும் நாட வேண்டிய இடம் ஸ்பைஸ்லாந்து. நியாயமான விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுவைமிகு உணவுப் பண்டங்கள் என்னாலும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரே இடம் ஸ்பைஸ்லாந்து. விசேட விலை கழிவுகளில் உங்களுக்கான நிரந்தர சேவையை வழங்க காத்திருக்கின்றது ஸ்பைஸ்லாந்து. என்றும் தரமான மளிகைப் பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தாபனம் இலக்கம் 50 குயின் ரோட் பன்மூரில் அமைந்துள்ள ஸ்பைஸ்லாந்து. என்றும் மறவாதீர்கள், ஸ்பைஸ்லாந்து.
எத்தனை அழகான வானம், எத்தனை அழகான பூமி. இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசா அழகா இருந்தாலும் அதை திறங்குற கட்டத்துக்குள்ளதான் என்னால ரசிக்க முடிச்சது. இந்த மலர்களை இயற்கையை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு இனம் புரியாத நம்பிக்கை.
காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் மூளை திருகும் மூச்சுக்குள் அடுப்பெரிக்கும் இடப்பக்கம் வல பக்கம் இதயம் தெண்டுலமாடும்
மூளை திருகும் பிரிக்கும் இடப்பக்கம் பல பக்கம் இதயம் பெண்ணுணமாடும்
வாய் மட்டும் பேசாது உடம்பு
தாம் பேசும்
தாய் மட்டும் பேசாது உடம்பெல்லாம் பேசும் ரொம்ப பாசமான நோய்
இது மோசமான நோய் ரொம்ப பாசமான நோய் மூளை திருகும்
மூச்சுக்குள் அடிப்பிரிக்கும் இடப்பக்கம் வலப்பக்கம் இதயம் பெண் புலமாடும்
அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அண்மையில நான் லண்டன் போயிருந்தேன். அங்க ஒருவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அதனுடைய வெளியீட்டு விழாவுக்காக போயிருந்தேன். அந்த புத்தகம் ஒரு வித்தியாசமான புத்தகம். அதாவது செரிபீரியல் நியூரோ தெரப்பி, மூளை நரம்பியல் சிகிச்சை அப்படின்னு ஒரு புதிய முறையை அவர் வந்து அறிமுகப்படுத்துறார். அவர் லண்டன் அந்த மருத்துவ கவுன்சில் ஃபெலோஷிப்ல இருக்கிறவர். அவர் முழுக்க முழுக்க அதாவது மருந்தற்ற ஒரு மருத்துவம் அப்படிங்கிற கருத்துல இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தை படிக்கிற போது அது நம்முடைய பழைய ஞானிகளும் யோகிகளும் சொன்ன ஒரு மருத்துவ முறையினுடைய வளர்ச்சி. அது இப்போ மருந்தற்ற மருத்துவம்னா என்ன? நம்ம எப்பவும் மாத்திரைகளை நம்பிட்டு இருக்கிறோம். பிபி, சுகர், அப்புறம் வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், இல்ல மைக்ரைன், இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்றோம். அதை இங்கிலீஷ்ல சொல்லும்போது நமக்கு ஒரு பெருமையா இருக்கும். வியாதியே தமிழ்ல சொல்றதை விட இங்கிலீஷ்ல சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு பெருமை கூட கூடவே இருக்கும். ஏன்னா அது ஒரு இங்கிலீஷ் வியாதி இல்லையா, அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. இப்ப இந்த வியாதிகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு சில பேர் வரிசையா மாத்திரை வச்சிருப்பாங்க, நிறைய டப்பா நிறைய மாத்திரை மாத்திரை மாத்திரையா வச்சிருப்பாங்க. யாத்திரை 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 போற வரைக்கும் மாத்திரை, யாத்திரை போற வரைக்கும் மாத்திரை. இது யார ஏமாத்திர அப்படின்னா நம்ம நம்மளே ஏமாத்திக்கிறோமா? எதுக்கு எடுத்தாலும் மாத்திரை வச்சிருக்கோம். தலைவலிக்கு ஒரு மாத்திரை, பல்லு வலிக்கு ஒரு மாத்திரை, அப்புறம் வந்து பிபிக்கு ஒரு மாத்திரை, சுகருக்கு ஒரு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு ஒரு மாத்திரை, இப்படி எல்லாத்துக்கும் வச்சிருக்கோம். என்ன யோசிக்கிறாங்க, என்னப்பா காட்டுல திரிகிற மிருகமும் சிங்கமும் புலியும் என்ன மாத்திரையோட அலையுது, அது என்ன ஏதாவது ஹாஸ்பிட்டல் போய் வைத்தியம் பண்ணிக்குது? எப்ப பார்த்தாலும் நாம ஏன் அந்த மாத்திரைகளோட இருக்கணும்? இது நம்ம இந்திய யோகிகள் யோசிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீ வந்து சக்தி எனர்ஜி, அதாவது பிராண சக்தி காற்றுலயே நிறைய இருக்கு, உயிருக்கு தேவையான சக்தி இருக்கு, அதை எவ்வளவு உள்ள இழுக்க முடியுமோ இழுத்து அனுப்பு, உன்னுடைய ஒவ்வொரு செல் அந்த அணுக்களும் புதுப்பிச்சுக்கும் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க. பிராணாயாமம் அப்படிங்கிற முறையை அதுக்காகத்தான் வற்புறுத்தினாங்க. இப்போ இன்னொருவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த புத்தகத்தை எழுதினவர் டாக்டர் மருதையன் கந்தபூ அப்படிங்கிற ஒரு தமிழர், ஒரு தமிழர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாருங்கிறதுக்காக தான் நான் மகிழ்ச்சியா போனேன். ஒரு தமிழர் இப்படி ஒரு புதிய கொடையை வந்து உலகத்துக்கு சொல்றாரு அப்படின்னா நாம அதை போய் என்னன்னு பார்க்கணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், தெரிவிக்கணுங்கிற ஆர்வத்துக்காக சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, மூளை நரம்பியல் சிகிச்சை அப்படிங்கிறார். நம்முடைய உடம்பை எல்லாம் முழுக்க நிர்வாகம் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா மூளை. ஆனா இந்த மூளை எல்லாத்துலயும் எப்ப பார்த்தாலும் தலையிட்டு நிர்வாகம் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா அதுக்கு நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை? அது வந்து ஒன்னொனுக்கும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருச்சு. வயிறா நீ இப்படி இருக்கணும், காதா நீ இப்படி இருக்கணும், இறைப்பை இப்படி இருக்கணும், ஹார்ட் அது இப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், இப்படி எல்லாத்துக்கும் அது பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருச்சு. அது பாட்டுக்கு கல்லீரல், மண்ணீரல், பேங்க்ரியாஸ் அதாவது நம்முடைய இன்சுலின் சுரக்குது இல்லையா, கணயம் இப்படி அது எப்படி இருக்கணும், இப்படி எல்லாத்துக்கும் அது வந்து ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருச்சு. அப்பனா அதுல தலையிடுறதே இல்லை. இப்ப கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணியாச்சுன்னு சொன்னா அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். எப்போவாது ஒரு ரிப்பேர்னா தான் யாராவது ஒருத்தர் வந்து தலையிட வேண்டியிருக்கும். அது மாதிரி இந்த மூளை என்ன பண்ணிருக்கு, உடம்புல எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்கு. டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்ப நமக்கு வியாதிங்கிறது எப்படி வருது? சில பேர் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து கொலைட்டில் அல்சர் புண்ணா இருக்கு, அதே சமயத்துல வயிற்றுப்போக்கும் சேர்ந்து இருக்கு, குடல் அழற்சி அப்படிங்கிற சில வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. இது எப்படி உண்டாச்சு? ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், தவறான உணவு பழக்கம் என்னவனா காரணமா இருக்கலாம். நமக்கு வந்து ரீசனை பத்தி நம்ம ஒரு ஊழிய பண்ண முடியுமா? எதனால வேணாலும் உடம்ப கெட்டுருக்கலாம். ஆனா அந்த இடம் கெட்டு போச்சு, கெட்டு போன உடனே என்ன ஆகும், அந்த இடம் புண்ணாயிடும், சீழ் வைக்கும், தன்னுடைய பணிகளை ஒழுங்கா செய்யாது, உணவு வந்து அனுப்ப வேண்டிய நேரத்துக்குள்ள அதை அனுப்பி அடுத்த இடத்துக்கு அனுப்பாது. இப்ப என்ன ஆகும், முழுக்க எல்லாம் வீணாயிடும். நாம உடனே என்ன பண்றோம், வெளியில இருந்து ஒரு மருந்து கொடுக்கறோம், ஒரு மாத்திரை கொடுக்கறோம், ஒரு முயற்சி பண்றோம். இவர் என்ன சொல்றாரு, நம்முடைய பழைய இந்திய யோகிகளுடைய அந்த அந்த வழிமுறைய கொஞ்சம் மாடர்னா அப்ளை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறார். எப்படி சொல்றாரு தெரியுங்களா, உனக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை முதல்ல டயக்னைஸ் பண்ற வரைக்கும் நீ அலோபதிக் மெடிசன்ல பண்ணிக்கும். ஏன்னா அவங்க உங்களுக்கு கொடுக்கற மாதிரி தெளிவாக வேற யாரும் கொடுக்க முடியாது. ஸ்கேன் பண்ணி கொடுத்துட்றாங்க, எல்லாத்தையும் ரிப்போர்ட் எடுத்து பிளட் டெஸ்ட் அது இது எல்லாம் எடுத்து கொடுத்துட்றாங்க, எக்ஸ்ரே எடுத்து கொடுத்துட்றாங்க. நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது எம்ஆர்ஐ ஸ்கேன், அந்த ஸ்கேன், இந்த ஸ்கேன் எல்லாத்தையும் அப்படியே கண் முன்னாடி படம் பிடிச்சு, உன் குடல்ல இன்ன ரிப்பேரு, உன் இதயத்துல இன்ன ப்ராப்ளம், இன்ன தப்பு கொடுத்துட்றாங்க. அப்ப நம்ம உடம்பு அந்த இடத்துல பழுதுபட்டு இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். இவர் என்ன யோசனை சொல்றாரு, அந்த உறுப்பு சரியா இருந்தா எப்படி இருக்கும்? இதுக்கு வந்து நீங்க இப்ப போனீங்கன்னா நம்முடைய கணினியில போய் சர்ச் தேடல் போட்டு நீங்க பாத்தீங்கன்னா அனாட்டமி உடற்கூற்றியல் அதுல என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு உறுப்பும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான இலக்கண படங்கள் இருக்கு. சரியான இதயம் எப்படி இயங்கும், சரியான குடல் எப்படி இயங்கும், சரியான கல்லீரல், சரியான மண்ணீரல் எப்படி இருக்கும், படம் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு, சரியானது என்ன அப்படிங்கறத நல்லா பாத்துக்கோ, உன்னுடைய உடம்புல பிழையானது என்ன அப்படிங்கறதையும் பாத்துக்கோ. இப்போ ஒரு எண்ணம்ங்கிறது உருவமா தான் வெளியில போகும், இது வந்து நிரூபிக்கப்பட்ட உளவியல் தத்துவம். நான் உன்னை நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா நினைப்பு எண்ணம் எப்படி வெளியே போகும்னா அது உருவம் 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 உருவமா தான் இங்க இருந்து புறப்பட்டு அடுத்த ஆள்கிட்ட போய் உட்காரும். அப்ப நான் நினைக்கிற எண்ணமே உருவம் உருவமா வர்றதால இப்ப வச்சுக்கோங்க, குடல்ல ஒரு பகுதி பாழ்பட்டு போயிருக்கு அப்படின்னா அதை முதல்ல பாத்துருங்க. பிறகு குடல்ல சரியான பகுதி என்ன அப்படிங்கறதையும் கூர்ந்து பாத்துருங்க. இப்ப இந்த பிழையான பகுதி அந்த சரியான பகுதியா மாறணும். யார் மாத்த முடியும்? நம்ம உடம்பு முழுக்க எது நிர்வாகம் பண்ணுது? நம்முடைய மூளை. அதான் நம்முடைய கவர்னர் அல்லது கிங், அதுதான் அரசன் அல்லது ஆளுமை செய்கிற ஆளுநர். அதுகிட்ட நீங்க சொல்லுங்க. என்ன மூளை கிட்ட சொல்ல சொல்றாரு? எப்படி பாரப்பா, இந்த இடம் இப்படி வீணா போச்சு, நீ கொஞ்சம் கவனி. இப்ப நம்ம ஒரு மனு கொடுக்கறோம் இல்லையா, அரசாங்கத்துக்கு ஒரு மனு கொடுக்கறோம் இல்லையா, இது மாதிரி இந்த துறையில இந்த இடத்துல எனக்கு வர வேண்டிய ஒண்ணு வரல அப்படின்னு. அது மாதிரி மூளை கிட்ட நம்மள வந்து மனு கொடுக்க சொல்றாரு. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. பார்த்தா கொஞ்சம் வேடிக்கையா தெரியும், ஆனா எவ்வளவோ பேர் அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி தங்களை சரி பண்ணிருக்கிறாங்க. அதான் இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம். எப்படி? மூளைக்கு மனு கொடுக்கறது. முதல்ல நம்முடைய மூளைய விஷுவலைஸ் பண்றது, அதாவது உருவகப்படுத்தி அப்படியே பாக்கிறது. அப்புறம் மூளை கிட்ட நம்முடைய ரிக்வஸ்ட், நம்முடைய வேண்டுதலை வைக்கிறது. இந்த உறுப்பு இப்படி இருக்கா, அது இப்படி மாறணும். இந்த உறுப்பு இப்படி இருக்கு, அது இப்படி மாறணும், நீ கொஞ்சம் அதுக்கான ஏற்பாடு பண்ணு அப்படின்னு கேட்டுக்கிறது. உடனே மூளை என்ன பண்ணும், அங்க பிளட் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணும், ரத்த ஓட்டத்தை கூட்டும். ஏன்னா சரி பண்றதா அது எது மூலமா சரி பண்ண முடியும், தன்னுடைய உத்தரவை அதுக்கு தேவையான அளவுக்கு மறுபடியும் உயிர் ஆற்றல அது கொண்டு போய் கொடுக்கணும். இப்ப ஒரு இடத்துல கலாட்டா நடக்குதுன்னு வச்சுங்க, போலீஸ் போர்ஸ் போய் இறங்கி அந்த கலாட்டா அடக்குதா இல்லையா? அது மாதிரி மூளையில இருந்து உயிர் ஆற்றல் புறப்பட்டு போய் அந்த பகுதியில போய் உட்காரு. உட்கார்ந்த உடனே என்ன ஆகுது, அங்க இருக்கிற அந்த குறைபட்ட பகுதி சரியாக தொடங்குது. அதையும் நாம விஷுவலைஸ் பண்ணணும். என்ன விஷுவலைஸ் பண்றது? படமாக மனதில் பதிவு செய்து கொள்ளுதல். கற்பனைன்னு நான் சொல்லல, மனமாக படமாக மனதில் பதிவு செய்து கொள்ளுதல். அதாவது தப்பா இருக்கிற பகுதி எப்படி சரியாகுது அப்படிங்கறதையும் நீங்க மனதிலேயே அப்படியே நினைத்து கொண்டே வந்தா நாளாக நாளாக அந்த உறுப்பு சரியாகி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு புதிய வைத்திய முறை தானே. நான் கூட சொன்னேன், இத எல்லாரும் எப்படி ஒத்துக்குவாங்க, நிறைய உலகத்துல எவ்வளவோ மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் இதை ஆராய்ச்சி பண்ணணும். அவர் ஒரு நல்ல யோசனை சொல்றார், ஆங்கில மருத்துவர்கள் ஆங்கில மருத்து கொடுத்துட்டு அதே சமயத்துல இதையெல்லாம் விளக்கி சொல்லி தன்னுடைய நோயாளிகளை, தன்னுடைய வாடிக்கையாளர்களை, நோயாளிகளை வாடிக்கையாளர்னு சொல்லக்கூடாது, நான் வேற வழி இல்லாம சொல்றேன், தன்னுடைய நோயாளி வாடிக்கையாளர்களை நீங்கள் இப்படி உங்களை உருவகப்படுத்தி பாருங்கள் இந்த கலையை கத்துக் கொடுத்தா மருந்தினுடைய அளவை குறைச்சிக்கிட்டே வரலாம். கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வந்தா ஒரு குறிப்பிட்ட நாள்ல அது சரியாயிடும். சரியாயிடுச்சா இல்லையான்னு இப்பதான் நிறைய நிரூபணங்கள் இருக்கு. அதை மறுபடியும் போட்டோ எடுத்து பார்க்கலாம், ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், அது வெளியில இருந்து ஒரு கருவியை வச்சு இப்ப பார்த்துடலாம், எவ்வளவு வசதி வந்திருக்கு. இது ஒரு புதிய சிகிச்சை முறை, அந்த முறையை ஒரு யோசிக்க வேண்டிய முறை. நிறைய ஆங்கில மருத்துவர்கள் தங்களுடைய வழக்கமான மருத்துவ முறையோடு இந்த முறையையும் இணைத்து நோயாளிகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிமுறை இருக்கு. ஆனா ஒரு பெரிய ஆச்சரியம், மருந்தற்ற நிலையிலிருந்து மனமற்ற நிலைக்கு அப்படின்னு ஓஷோ ஒரு பேச்சு பேசுறார். அதுல சொல்றார், எதையும் மூளையிடம் சொல்லிவிடுங்கள், மூளை உடம்போடு பேசுகிற பாஷையே வேறு. மூளை உடம்போடு பேசுகிற பாஷையே வேறு, அதை மூளை கவனித்துக் கொள்ளும் அப்படிங்கிறார். இது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு சிகிச்சை முறை. இந்த முறையை பற்றி இன்னும் நிறைய ஆய்வுகள் வரணும். இதை நாம கூட கொஞ்சம் சின்ன அளவுல பயிற்சி பண்ணி பார்க்கலாம். நம்முடைய சிறிய சிறிய உடல் உபாதைகளுக்கு பயிற்சி பண்ணி பார்த்தா நாம் பல துன்பங்களில இருந்து வெளியில் வருவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயம்.
ஸ்பைஸ்லேண்ட், இலங்கை, இந்திய மற்றும் இதர நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எப்போதும் நாட வேண்டிய இடம் ஸ்பைஸ்லேண்ட். நியாயமான விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுவைமிகு உணவுப் பண்டங்கள் என்னாலும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரே இடம் ஸ்பைஸ்லேண்ட். விசேட விலை கழிவுகளில் உங்களுக்கான நிரந்தர சேவையை வழங்க காத்திருக்கின்றது ஸ்பைஸ்லேண்ட். என்றும் தரமான மளிகை பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தாபனம் இலக்கம் 50 குயின் ரோட் பன்மூரில் அமைந்துள்ள ஸ்பைஸ்லேண்ட். என்றும் மறவாதீர்கள் ஸ்பைஸ்லேண்ட்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
தென்றல் வந்து என்னை தொடும், அக சத்தம் இன்றி முத்தமிடும் பகலே.